ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போதம், நேர்முக பயிற்சி, 5ஆம் சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
மாக்கள் மனமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்பவர்கால் மேவுவரால் பேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண் ஆனந்த வாழ்வில் அழியார் எல்லாரும் அகங்கடிப்பனான் இந்த மாய தொடக்கினை வீழ்ந்து நினைதல் என்றோ ஆனந்தம் நீண்ட மதிராவடுதுறை வாழ்ம ஆனந்தம் நீண்ட மதிராவடுதுறை வாழ்முதலே தேனந்து பங்கையத்தானாய் பஞ்சாக்கர தேசியனே. வேத பொருள் உணர்ந்தே மேவு சிவாகமத்தின் தீதி பொருளும் தெளிந்து இந்தேன் ஏது உரை தெற்றி சூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரேடி கீழ் புத்து
ஸ்ரீ மெய்கண்ட தேவன் ஆயனாருடைய பொன்னார்களுடைய கவனங்களை மனமுடிமைகளாலே போற்றுவிடுத்திக் கொண்டு அந்த மெய்கண்ட சந்தானத்திலே எழுந்தருளி திருக்கைராய் பரம்பரை திருவாவளி ஆலயத்தின் குரு முதல்வராக திகழ்கின்ற ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தியோருடைய பொன்னார்களுடைய கவனங்களை அறிய மனமுடிமைகளால் போற்றுவிடுத்திக் கொண்டு அவர்களுடைய குருவர்கள் விளக்கமாக ஆதித்து 24வது அழுப்பிடத்திலே இருந்தவர்களிருந்து சித்தாந்த செய்த அருள்பரிபாலனம் புரிந்தவர்கள் வருகின்ற சீரஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னாற்றுடைய கவனங்களை திசை நோக்கி வழங்கிக் கொள்கின்றேன். அவர்களுடைய குருவர்கள் விளக்கமாக இங்கே இந்த திருவண்ணூர் திருச்சலத்திலே நம்முடைய ஆதினத்திற்குரிய ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாருடைய திருக்கோயிலே இருந்து கொண்டு அந்த திருக்கோயில் திருப்பணிகளையும் மற்றும் உள்ள சைவம் சார்ந்த வர அர்ப்பணிகளையும் குருவருள் அர்ப்பணிப்போடு அல்லும் பகலும் இணையாது ஆற்றி வருகின்ற நம்முடைய போற்றுதலுக்குரிய ஸ்ரீமத் தமிழ்நாடு சுவாமிகளுடைய திருவடிவடையை பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான வகுப்பிலே அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொருவராக வந்து சிறப்பு பாயிரம் தொடங்கி மங்கள வாழ்த்து அவையடக்கம் அப்புறம் முதல் 4 சூத்திரங்கள் என்ற அளவிலே இங்கே உறுதி செஞ்சிருக்கின்றார்கள். ஆக சிறப்பு பாயிரம் தொடங்கி 4ஆம் சூத்திரம் வரை தாங்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து வருகின்றீர்கள். ஆக இந்த குருவாக எழுந்தருளி அருள் செய்கின்ற திருத்தலத்திற்கு மகிமை அதிகம். மிகுந்த பெண் திருப்பெண்ணாகத்திலே அவதாரம் செய்தவர்கள் நம்ம நமச்சிவாய மூர்த்திகள் எங்கு அவதாரம் செய்தவர்கள் என்று பார்த்தால் மூவலூரிலே மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூரிலே அவதாரம் செய்தவர்கள். ஆயினும் அவர்கள் குருவாக எழுந்தருளியார் அருள்மாளித்த இடம் திருவாவூரிலே. ஆகவே ஆவடு துளசை நமச்சிவாயன் என்றே அவர்கள் எல்லா அருட்பாடல்களிலும் புதிக்கப்படுகின்றார்கள். அதுபோல மெய்கண்ட தேவனாயினாரும் திரு வெண்ணைநல்லூர் மெய்கண்டான் என்று சொல்லி அவருடைய சீடர்களாகிய அருளந்தி சிவாச்சாரியார் முதலான அருளாளர்கள் திருவாக்கியை வைத்து வெண்ணைநல்லூர் மெய்கண்டான் என்று புதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் குருவாக எழுந்தருளை உபதேசம் செய்கின்ற திருத்தலத்திற்கு மகிமை இன்னும் அதிகம். அவதார தலத்திற்கும் சிறப்பு உண்டு, மகிமை உண்டு. குருவாக எழுந்தருளை உபதேசிக்கும் இடம் வந்து அது மேன்மேலும் சிறப்புடையது. அத்தகைய சிறப்புடைய தலத்திலே தாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி சிலையான உபதேசம் சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்முடைய சக்கரா சுவாமி அவர்கள் குருமகாசந்தியான அவருடைய திருவிழப்பாங்கிற்கு இணங்க இங்கே அமைத்திருப்பது நம்முடைய முன்னோர்கள் செய்த தவத்தினுடைய ஒரு விளைவு என்றுதான் கொள்ள வேண்டும். அதிலே குருவர்களாலே அடியனுக்கு இங்கே கிடைக்கப்பெற்ற சிந்தனையாவது ஐந்தாம் சூத்திரமும் ஆறாம் சூத்திரமும் ஆகும். ஆகிய சிவஞான போதம் என்பது சித்தாந்த சாத்திரங்களிலே தடையாய சாத்திரமாக திகழ்கின்றது. அது மட்டுமன்று செய்திகளை சொல்லும் பாங்கு மற்ற சாத்திரங்கள் செய்திகளை சொல்லக்கூடிய பாங்கிலும் ஒவ்வொரு சாத்திரமும் அந்த செய்திகளை சொல்லக்கூடிய பாங்கிலே தனித்தன்மை உடையவை. ஏன் 14 சாத்திரங்கள் என்று சிலர் கேட்பார்கள். அவை மட்டுமா, இந்த 14 வராத ஞானாமிர்தம் இருக்கின்றது, துகளு போதம் இருக்கின்றது, தத்துவ பிரகாசம் இருக்கின்றது, ஏன் இத்தனை சாத்திரங்கள் என்று கேட்பார்கள். இவை போக வடமொழியிலே அஷ்ட பிரகரணம் 8 சாத்திரங்கள், அவற்றையும் தமிழிலே மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். இவ்வளவு சாத்திரங்கள் ஏன் என்று கேட்டால் அந்த சாத்திரங்கள் எல்லாம் சொல்கின்ற விஷயமானது சைவ சித்தாந்தம் என்ற ஒரே விஷயமாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய பாங்கு இருக்கிறது பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னா அது அவரவர் அறிவை ஈர்த்து ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானையும் சொன்ன மாதிரி அந்த ஈர்க்கின்ற பாங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக சொன்னார். சிலருக்கு சிவஞான போதம் கேட்டால் உள்ள மிகவும் ஈடுபடும், சிலருக்கு திருவுருள் பயன் கேட்டால் ஈடுபடும். அது சொல்லக்கூடிய பாங்கு அப்படி. அதே மாதிரி எல்லா செய்திகளையும் ஒரே நூலிலே சொல்லிவிடவும் முடியாது. சில செய்திகள் இளைமறைக்காயாக இருக்கும். ஒரு நூலில் இளைமறைக்காயாக உள்ள செய்திகள் இன்னொரு நூலை பார்த்தால் விளக்கமாக நமக்கு புறப்படும். அவைதான் பல நூல்களையும் நாம் படிக்க வேண்டும். இத்தனை நூல்களை இந்த ஒரு பிரிவில் எப்படி படிப்பது என்று நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம். அப்போ அதை போக்குகின்றார் நம்ம உமாவதி சிவாச்சாரியார் திருவருள் பெயர் என்ற சாத்திரத்தில். என்னவென்றால் விநாயக பெருமானுடைய திருவருள் கிடைக்குமாயும் இந்த கலைஞான நூல்கள் எல்லாம் கற்காமலே விளங்கும் என்று சொல்கின்றன. கற்காமல் விளங்கும் என்று சொன்னால் அது எப்படி நாம பொருள் பண்ண வேண்டும் அப்படின்னா எளிது எளிதாக கற்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். வருந்தி கற்காமல், கற்காமல்னா வருந்தி கற்காமல், பாடுபட்டு கற்காமல், எளிதாக கற்று விளங்கிக் கொள்ளலாம் விநாயக பெருமானுடைய அருள் பெற்றார். அதனாலதான் மெய்கண்ட தேவநாயனாரும் தொடக்கத்திலே மங்கள வாழ்த்தாக விநாயக பெருமானை போற்றி அவருக்கு அவர் எப்பவுமே சிவ அனுபவத்திலே இருப்பவர். அவர் ஒரு செயலை தொடங்கினால் அது சிவபெருமானை தொடங்குறார்னு அர்த்தம். சிவபெருமான் தொடங்குற செயலுக்கு எப்படி இடையூறு வரும் இல்லையா? ஆனாலும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருள் இந்த மாதிரி விநாயக பெருமானை வழிபட்டுதான் எந்த ஒரு நல்ல செயலை தொடங்க வேண்டும் என்று மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டு அவர் அவ்வாறு தொடங்கி அந்த நூலை செய்துள்ளார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு முறையிலே நமக்கு நம்பிக்கை ஊக்குகின்ற நாம விநாயக பெருமானை வழிபட்டுக் கொண்டு நம்ம இந்த நூலை கேட்டாலும் அந்த நூலை நாம் எளிதாக கற்றுவிடலாம், சிரமமின்றி கற்றுவிடலாம் என்று நம்முடைய உமாதேசிவம் அவர்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த முறையில் நாம் மங்கள வாழ்த்து கந்தாரங்களை எல்லாம் கேட்டு நம்ம நூலுக்கு வந்திருக்கோம். அதனால நூலை வந்து நம்ம மிக எளிதாகவே நம்ம சிந்தனை செய்யலாம். ஆக இப்பொழுது அந்த தனிப்பாங்கு ஒவ்வொரு சாத்திரமும் ஒரு தனித்தன்மையோடு சித்தாந்த செய்தியை சொல்கிறது சொன்னால் சிவஞான போதத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால் மிகவும் செறிவாக செய்திகளை சொல்லக்கூடியது, செறிவான நூல். சிவஞான சித்தியாக பார்த்தா வேற நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பார்த்தவர்கள் என்ன தெரியும், இத்தனை செய்திகள் சிவஞான சித்தியாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த செய்திகள் சிவஞான போதத்தில் எங்க இருக்கு சொல்லலையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் சொல்லப்பட்டுள்ளது, ஆனால் நமக்கு புலப்படும்படியாக இல்லை, அதான் செறிவாக சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லி 36 தக்கமும் ஒவ்வொன்றையா சொல்லி அது ஒவ்வொன்றும் என்ன தொழில் செய்துன்னா சொல்லியிருப்பார் சித்தியா. இங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டார் சிவஞான போதத்தில். ஆனால் கலையாதி மண்ணந்தம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அப்ப அந்த 31 தத்துவங்கள் கலை முதல் மண் வரை அப்படி தொகுத்து சொல்கின்றார். இப்படி செறிவாக சொல்லக்கூடிய ஒரு முறையிலே இந்த சிவஞான போதம் இருக்கின்றது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இதே சிந்தனை வேறு சிந்தனை இல்லை, இங்கேயே தங்கி உள்ளீர்கள். குருவருட் சிறப்பும் திருவருட் சிறப்பும் ஒருங்கே வாய்க்கப்பட்ட இந்த திருவண்ணிநல்லூர்கள் ஒவ்வொருவற்ற களத்திலேயே தாங்கள் எல்லாம் தங்கி உள்ளீர்கள். வேறு சிந்தனையில் நீங்கள் ஈடுபடவில்லை. சுவையான போதத்தை தான் கேட்டு வருகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு இதை அப்படியே ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கிவிட்டால் கூட சிரமம் இருக்காது. ஆனாலும் அடியேன் வந்து சுவையான போதத்தை ஒரு ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்க சொன்னால் அது அடியனுக்கு அது எந்த அளவு சரியாக வரும் என்பது ஐயமாக உள்ளது. ஆகவே அந்த ஏற்கனவே கேட்ட நான்கு சூத்திரங்களை விரைவாக ஒரு திருப்புதல் செய்து கொண்டு அதனால் அவற்றை மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. அரிய பெருமக்கள் நன்றாக சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றை விளக்கமாக சொன்னால் அவற்றுக்கே நேரமும் சரியாகிவிடும். ஆகவே விரைவாக ஒரு திருப்புதல் செய்து கொண்டு அவற்றின் தொடர்ச்சியாக இந்த ஐந்தாம் சூத்திரத்துக்கு இப்படி வருகிறோம் என்ற ஒரு முறையிலே நாம் வந்தால் இந்த செறிவான நூலை நூலாக இருப்பதனாலே இதை கற்பதற்கு அது மிகவும் துணையாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆக சிவஞான போத நூலின் அமைப்பை நாம் ஒரு மீள்பார்வை பார்த்துக் கொள்ள வேண்டும். சிவஞான போதமானது இரண்டு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் வந்து பார்த்தீர்கள் என்றால் இரண்டு இரண்டு இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பொது அதிகாரத்திலே இரண்டு இயல்கள், பிரமாண இயல், இலக்கண இயல். அதுபோல் உண்மை அதிகாரத்திலே இரண்டு இயல்கள், சாதன இயல், பயன் இயல். ஒவ்வொரு இயலிலும் மூன்று சூத்திரங்கள், ஒவ்வொரு இயலிலும் மூன்று சூத்திரங்கள். அப்ப நான்கு இயல்களுக்கு நான் மூணு பன்னெண்டு சூத்திரங்கள் இல்லையா. இந்த மாதிரி அமைப்பில் உள்ள நூலை மூன்றுறுப்பு அடக்கிய பிண்டம் என்று ஆசிரியர் தொல்காப்பியர் கூறுகின்றார். மூன்று உறுப்பு அடக்கிய பிண்டம், அவர் ஆசிரியர் தொல்காப்பியர் இயற்றிய அந்த தொல்காப்பிய நூலே மூன்று உறுப்பு அடக்கிய பிண்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தொல்காப்பியமும் இப்படித்தான் உள்ளது. அதிகாரங்கள், அதிகாரங்களுக்குள்ளே இயல்கள், இயல்களுக்குள்ளே சூத்திரங்கள். இங்கே ரெண்டு அதிகாரம் தொல்காப்பியத்தில், மூன்று அதிகாரம், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு ரெண்டு இயல்கள், அங்க ஒரு அதிகாரத்துக்கு ஒன்பது இயல்கள். எழுத்ததிகாரம் ஒன்பது இயல்கள், சொல்லதிகாரம் ஒன்பது இயல்கள், பொருளதிகாரம் ஒன்பது இயல்கள். ஒவ்வொரு இயலிலும் நிறைய சூத்திரங்கள். இங்க மூன்று மூன்று தான், அங்க நிறைய சூத்திரங்கள். எப்படியோ அந்த அதிகாரம், இயல், சூத்திரம் என்ற இந்த அமைப்பில் தான் தொல்காப்பியம் உள்ளது. நன்னூலும் அப்படித்தான் உள்ளது. அப்ப இலக்கண நூல்கள் விளங்கக்கூடிய அமைப்பிலே இந்த தத்துவ நூலாகிய சிவஞான போதம் விளங்கியிருக்கு. இப்ப இலக்கண நூல் செய்திகளை எப்படி சொல்லும்? இலக்கண நூல் அப்படின்னு நம்ம எளிதாக கேட்டுவிடலாமா? எவ்வளவு ஆழ்ந்து கவனித்து அதை கேட்க வேண்டும். அந்த மாதிரி அமைப்புல இந்த சிவஞான போதம் இருப்பதனால்தான் இது தெளிவாக விஷயங்களை சொல்கின்றது. அந்த நூல் அமைப்பை அப்படி வைத்துக் கொண்ட இந்த மாதிரி அதிகாரம், இயல், சூத்திரம் என்ற மூன்று உறுப்புகளை உள்ளடக்கிய நூல், அப்படிப்பட்ட நூலை பிண்டம் என்று சொல்வார்கள். மூன்று படக்கிய பிண்டத்தாளும் என்பது தொல்காப்பியர் வாக்கு. அப்படிப்பட்ட முறையிலே இது அமைந்துள்ளது. பழந்தமிழ், பழந்தமிழ் இலக்கிய நூல்களிலே மிகவும் நுட்பமான செய்திகளை சொல்லக்கூடிய அந்த நூல்களுடைய வரிசையிலே வைத்து போற்றத்தக்கதாக சிவஞான போதம் உள்ளது. மொழி இலக்கண நூல்கள் தான் மிகவும் நுட்பமான முறையிலே அமைந்துள்ளன. அந்த முறையில் அமைந்திருக்கின்றது சிவஞான போதம். அப்படிப்பட்ட சிவஞான போதத்திலே அந்த பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், ஒரு தலைப்பை பார்த்தாலே அதில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப பொது அதிகாரம்னா அதில் என்ன செய்தி சொல்லுவாங்க? அப்ப பொதுன்னா என்ன பொருள்? பொது என்பது நாம அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தும் சொல்லாக இருந்தாலும் சைவ சித்தாந்தத்திலே அது ஒரு கலைச்சொல். அது மாதிரி உண்மை அதிகாரம், அதை சிறப்பு அதிகாரம்னு சொல்றோம். உண்மை, சிறப்பு இந்த சொற்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். சஞ்சீதம், பிராரதம் போது இது கலை சொல்லாக இருக்குது, இதுக்கு என்ன பொருள் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பொது உண்மைன்னு வரும்போது எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொருட்கள் தான் நினைப்போம். நாம பயன்படுத்துற பொருள் வேற. சைவ சித்தாந்த பாடத்துல இது கலை சொல்லாக இருந்து இது தருகின்ற பொருள் வேறு. மாதவ சிவஞான சுவாமிகள் தான் அவர்களுடைய உரை இல்லாமல் சிவஞான போதத்தை நாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. மாதவ சிவஞான சுவாமிகள் தான் பொது, உண்மை என்ற சொற்களுக்கு பொருள் சொல்லி உள்ளார்கள். என்னவென்றால் இருக்கின்ற பொருள்கள் மூன்று, பதி, பசு, பாசம், அதாவது இறை, உயிர், தலை. இந்த உயிர்களுக்கு ரெண்டு நிலைகள் பேசப்படுகின்றன. ஏன் ரெண்டு நிலைனா உயிர் வந்து எதையாவது ஒரு பொருளை சார்ந்துதான் இருக்க முடியுமோடைய தனித்து இருக்க முடியாது. அப்ப இருக்கிற பொருள் மூன்று. இந்த உயிரை தவிர மிச்சம் ரெண்டு பொருள் தான் இருக்கு. உயிரோட சேர்த்துதான் மூணு பொருள்கள். உயிரை தவிர எத்தனை பொருள்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்று பதி, மற்றொன்று பாசம். ஒன்று உயிர் வந்து பாசத்தை சார்ந்து இருக்கணும் அல்லது பதியை சார்ந்து இருக்கணும். உயிர் பாசத்தை சார்ந்து இருப்பது ஒரு நிலை, அதை பெத்த நிலை என்பார்கள். பாசச்சார்பை விட்டு உயிரானது பதிச்சார்பை மேற்கொண்டால் அந்த நிலையை முக்கிய நிலை என்பார்கள். இது நமக்கு எல்லாம் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தானே. ஆக அந்த பெத்த நிலை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் தான் பொது அதிகாரம். முத்தி நிலை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் உண்மை அதிகாரம். இது மாபாடியத்திலே சிவஞான சுவாமிகள் சொன்னார். ஆகவே பெத்த நிலை பற்றி பொது அதிகாரத்திலே சொல்கின்றார், முத்தி நிலை பற்றி உண்மை அதிகாரத்திலே சொல்கின்றார். இப்ப அதிகாரங்களுக்கு பொருள் பார்த்துட்டோம். அதுக்கு இயல்கள் இருக்குதே, பொது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா பிரமாண இயல், இலக்கண இயல் என்று இயல் இருக்கின்றன. அது என்ன? நாம மூன்று பொருள்களை பற்றி தான் படிக்கின்றோம். சைவ சித்தாந்தம் படிக்கின்றோம்னா இந்த மூன்று பொருள்களை பற்றி தான் படிக்கின்றோம். பதி, பசு, வாசம் என்ற இந்த மூன்று பொருள்களை பற்றி தான் படிக்கின்றோம். இந்த மூன்று பொருள்களும் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கின்றன என்றால், காட்சி அளவையாலே நேரடியாக கண்டு அறியத்தக்க பொருள்களாக இல்லை, அளவையாலே நேரடியாக அறியத்தக்க பொருள்களாக இல்லை. உலகத்து பொருள்கள் எல்லாம் கண்டு அறிகின்றோம், கேட்டு அறிகின்றோம், சுவைத்து அறிகின்றோம். இப்படி ஐம்பொறிகளால் அறியத்தக்க பொருளாக இந்த பதிவசு வாச பொருள்கள் இல்லை. வேறவற்றை அறிய முடியாது, காட்சி பிரமாணத்தால் அறிய முடியாது. ஆகம பிரமாணத்தால் அறிகின்றோம். ஆகம பிரமாணம் என்ன? ஆகமங்கள் சொல்கின்ற கருத்துக்கள். ஆகம ஞானம், ஆகம ஞானமும் திருவருள் ஞானமும் பெற்ற அருளாளர்கள் சொல்கின்ற கருத்து. நம்ம திருமுறைகள் சொல்கின்றன, பதிவசு வாச மூன்று பொருள்கள் உண்டுன்னு சொல்கின்றன. விளையாத தோல் பரிசில் வசுவாச வேதனை ஒரு தலையாயின தவிர ஒரு தலைவன் என்பன முதலாக திருமுறைகள் முப்பொருள்களை பற்றி பேசுகின்றன. நம்ம சாத்திரங்களை பேசுகின்றன. இவற்றையெல்லாம் சொன்னவர்கள் அருளாளர்கள். அவர்கள் சொன்னால் அது உண்மையாதான் இருக்கும்னு ஆகம பிரமாணம் மூலமாக நாம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவை உண்மையில் இருக்கின்றனவான நமக்கே ஒரு சந்தேகம் வருகின்றது என்றால், அந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது? அல்லது மற்றவர்கள் சந்தேகம் எழுப்புகின்றார்கள், பதி வசு பாசம் நீ வேலை படிச்சுட்டே இருக்கப்பா அந்த மூணு பொருள்களும் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உள்ளாளர்கள் சொன்னாங்கன்னா, உள்ளாளர்கள் சொல்லியிருக்காங்க சரி, அது ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா எப்படி நம்ம விடை கொடுப்பது? இல்லைன்னு ஒருவர் சொல்றான் இருக்குன்னு சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை நான் போவோம் அப்படின்னு ரொம்ப காலம் சொல்ல முடியாது. ஏன்னா நாமளே சந்தேகமின்றி அந்த மூன்று பொருள்களும் இருக்கத்தான் செய்கின்றன என்று தெளிவு பெற்றால்தான் நமக்கு அந்த வழிபாடு வந்து சிறக்கும். ஆகவே சாத்திரங்களுடைய வேலை என்னவென்றால், காட்சி அளவைக்கு எட்டாத இந்த மூன்று பொருள்களையும், எந்த மூன்று பொருள்களையும், பதிவசு வாசங்கள் மூன்று பொருள்களையும் கருதல் அளவையும் துணை கொண்டு விளக்குதல் தான் சாத்திரங்களுடைய வேலையும். கருதல் அளவையும் துணை கொண்டு பதிப்பொருள் உள்ளது. கருதல் அளவை தான் அனுமான பிரமாணம்னு சொல்றோம். கருதல் அனுமானம், அனுமான பிரமாணத்தை துணை கொண்டு பதிப்பொருள் உண்டு, வாசப்பொருள் உண்டு, பசுப்பொருள் உண்டு என்று ஐயம் திரிவுக்கு இடமின்றி சந்தேகத்துக்கு இடமின்றி நிலைநாட்டி, அப்புறம் அந்த மூன்று பொருள்களின் இயல்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டதனால நாம என்ன செய்யணும், தெரிந்து கொண்டதனால நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை எடுத்து சொல்லி அந்த கடமையை செய்தால் நம்ம என்ன பயனை பெறுவோம் அந்த பயனையும் எடுத்து சொல்லி நம்மை வந்து நம்ம வழிபாட்டில் நாம வந்து நமக்கு இருந்த தொய்வான நிலையை எல்லாம் போக்கி ஒரு சிறந்தையான ஒரு சிவபக்தராக நம்மை வந்து உருவாக்குவதுதான் சாத்திரங்களுடைய, சாத்திரங்கள் செய்கின்ற பணி அதுதான். ஆகையினாலே சாத்திரங்கள் கற்பதற்கும் கற்காமல் இருப்பதற்கும் உள்ள வேறுபாடு மிகப்பெரியது. தெளிவு என்பது சாத்திரம் கற்றவர்களுக்கு தான் ஏற்படும். அதுவும் சாத்திரம் சாத்திரங்களுடைய ஆசிரியரையும் அதற்கு உரையருடைய நம்ம ஆதீன உரையாசிரியரையும் அவர்களை சிவமாகவே மதித்து கற்றால்தான் அந்த தெளிவு ஏற்படும். ஏன் வைகுண்ட தேவனாயினாரே அருளந்தீஸ்வரம் எப்படி சிவமாகவே போற்றிருக்கா, அது மாதிரி நாம வைகுண்ட தேவரையும் மற்ற சந்தானாச்சாரியர்களையும் அவர்கள் வழிவந்த ரமேஸ்வாய மூர்த்திகளையும் மாதவ சிவஞான சுவாமிகளையும் நம்முடைய ஆதீனத்தையும் நாம போற்றி வணங்கி கற்கும் போதுதான் நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த முறையிலே மூன்று பொருள்களும் உள்ளன என்று காட்சி அளவைக்கு காட்ட முடியாது, ஆகம அளவை கொண்டு சொன்னால் நம்முடைய சந்தேகம் தீராது. எனவே அனுமான பிரமாணம் மூலம் முப்பொருள்களின் உண்மையை நிறுவுகின்றார். முப்பொருள்களும் இருக்கின்றன என்று நிறுவுகின்றார். அப்படி நிறுவக்கூடிய பகுதி தான் பிரமாண இயல், பிரமாண இயல். அந்த பிரமாணம் என்பது அனுமான பிரமாணம், கருதல் அளவை. பிரமாணம் என்றாலும் அளவை என்றாலும் ஒன்றுதான். கருதலவை அனுமான பிரமாணத்தை துணை கொண்டு முப்பொருளும் உள்ளனற்று நிறுவுகின்றார். முதல் சூத்திரத்தில் பரிப்பொருள் உண்டு நிறுவுகின்றார். இரண்டாம் சூத்திரம் மூலமாக மாசப்பொருள் உண்டு நிறுவுகின்றார். மூன்றாம் சூத்திரம் மூலமாக பசுப்பொருள் ஆன்மா உள்ளது என்று நிறுவுகின்றார். அப்படி உண்டுன்னு நிலைநாட்டிய பிறகுதான் அவற்றின் இயல்புகளை சொன்னால் நம்ம ஆர்வமா கேட்போம் இல்லையா. அல்லது இயல்புகளை முதலே சொன்னா இந்த பொருள் இருக்குதா இல்லையானே உறுதியா தெரியலையே, இதன் இயல்புகளை இவ்வளவு முயன்று கற்கணுமா அப்படின்னு ஒரு சோர்வு ஏற்படுத்தும். முப்பொருளும் உண்டுன்னு பிரமாணம் கூறி பிரமாண இயல் நிரூபிச்ச பிறகு நமக்கு சந்தேகம் தெரிந்து விட்டது. மூன்று பொருளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதுல முதலில் பசுப்பொருளின் இலக்கணத்தை கூறுகின்றார், அதான் நான்காம் சூத்திரம். அடுத்து பாசப்பொருளின் இலக்கணத்தை கூறுகின்றார், ஐந்தாம் சூத்திரம். பதிப்பொருளின் இலக்கணத்தை கூறுகின்றார், ஆறாம் சூத்திரம். இலக்கணம் என்பது இயல்பு, அவ்வளவுதான். இலக்கணம்னாலே நாம வந்து தமிழ் இலக்கணம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்க மொழி இலக்கணம் என்றால் மொழியின் இயல்பு, இங்க அந்த பொருளின் இயல்பு, முப்பொருளின் இயல்பு. ஆகவே அதுக்கு இலக்கணம் இயல்பு பெயர் வச்சாங்க. முப்பொருளின் இயல்பை கூறுகின்ற பகுதி அது. அப்படியே எதிர்வரிசையில சொல்லியிருக்காரு பாருங்க. பிரமாணம் கூறும்போது பதிப்பொருளுக்கு பிரமாணம் கூறி, பாசப்பொருளுக்கு பிரமாணம் கூறி, பசுப்பொருளுக்கு பிரமாணம் கூறுறாரு. இலக்கணம் கூறும்போது கடைசியா சொன்ன பசுவுக்கு முதல்ல இல்லையா, அப்புறம் பாச இலக்கணம், அப்புறம் பதி இலக்கணம். அதன் பிறகு இந்த முப்பொருளின் இயல்புகளை அறிந்து கொண்டதனால் வந்து என்ன நடக்கணும், என்ன வேலை நடக்கணும், முப்பொருளையும் அறிந்து கொண்டோம். அறிவுக்கு அப்புறம் செயல் நடக்கணும் இல்லையா, ஒன்றை அறிந்தோம். அறிஞ்சா அதை பெறுவதற்கு முயற்சியா செயலாகி அந்த முயற்சியை செய்யணும். முப்பொருளும் உண்டுன்னு தெரிஞ்சிட்டது, முப்பொருளும் இரவு இயல்பு தெரிஞ்சிட்டது. இப்ப இதுல முயற்சியை செய்ய வேண்டிய பொருள் எது, முயற்சி செய்து பயனை பெற வேண்டிய பொருள் எது என்றால் அது பதியும் அன்று வாசமும் அன்று பசுவாகிய உயிர் தான். உயிர் தான் சாதிக்க வேண்டிய பொருள். எத்தனையோ உலகியல் சாதனை இருக்கும், ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர் சாதிப்பார்கள் இல்லையா. அவையெல்லாம் சாதனை தான், அவையெல்லாம் ஒரு இடைப்பட்ட சாதனைகள், முடிவான சாதனை அல்ல. இங்கு சுவிஞானபோதத்தில் சொல்லப்பட்டுள்ள சாதனையை செய்தால் அதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை, அதுதான் பூரணமான நிலை. ஆகவே அந்த சாதனையை செய்ய வேண்டிய பொருள் எது, அது அந்த சாதனையை செய்ய வேண்டிய பொருள் எது, அதை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது எது இல்லையா. அந்த உறுதுணையான அந்த உறுதுணையை கொண்டு அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி சாதனையை. ஏழாம் சூத்திரத்தில் சாதனையை செய்ய வேண்டிய பொருள் உயிர், ஆன்மா என்று சொல்வார். அது செய்வதற்கு அந்த உயிருக்கு இன்றிமையாத துணையாக இருப்பது எது, சாதனமாக இருப்பது எது என்று எட்டாம் சூத்திரத்தில் சொல்வார். வந்து அந்த இன்றிமையாத சாதனத்தை கொண்டு அது எப்படி அந்த சாதனையை செய்யும், அது செய்யக்கூடிய முறை என்ன என்பதை உபகரணத்தில் சொல்வார், சாதிக்குமாறு உணர்த்துவார். அப்படி சாதித்ததனால் பெறப்படும் பயனை பயனின்னு சொல்வார். அந்த பயன் இருவகைப்படும், ஒன்று பாச நீக்கம், மற்றொன்று சிவப்பெயர். அந்த பாச நீக்கத்தை பத்தாம் யுத்தத்திலும், சிவப்பெயர்ச்சினை பதினோராம் யுத்தத்திலும் சொல்வார். அப்படி சிவப்பெயர் பெற்ற அந்த ஞானிகள் அவர்கள் அவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், அந்த ஞானிகள் இன்னும் உடம்பு நீங்க பெறாமல் உலகத்திலே நம்மோடு இருந்தால் அவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதை பன்னிரெண்டாம் யுத்தத்திலே சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு முறையிலே இந்த நூலானது அதிகாரம் இயல் 12 சூத்திரங்களும் இப்படிப்பட்ட முறையிலே அமைந்திருக்கின்றன. இதிலே முதல் சூத்திரத்திலே பதி உண்மை கூறினார். இங்கு உண்மை என்பது என்னவென்றால், நாம பொதுவா பேச்சு வழக்கிற உண்மைன்னா உண்மை பொய், ட்ரூ ஃபால்ஸ் இல்லையா, உண்மைனா இப்ப ட்ரூன்னு அப்படி எடுப்போம். ஆனா இங்க உண்மை என்பது என்னவென்றால் இருப்பு என்று பொருள்படுகிறது. இருப்பு எக்ஸிஸ்ட், ஆங்கிலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. இருப்பு பதி உண்மைன்னா பதியின் இருப்பினை நிலைநாட்டுகின்றார். பதி பொருள் இருக்குதுப்பா அப்படின்னு பதிப்பொருளின் இருப்பினை நிலைநாட்டுகின்றார். இந்த இருப்புங்கிற பொருளை தான் உண்மைங்கிற சொல்லு பயன்படுத்தப்படுது. முதல் சூத்திரம் பதி உண்மைக்கு பிரமாணம் கூறுவது. என்ன பிரமாணம் கூறுவது, காட்சியா அனுமானமா ஆர்வமா, அனுமான பிரமாணம் கூறுகிறது. கூறி பதி உண்மையை நிறுவுகின்றது. எப்படி நிறுவுகின்றது, அனுமான பிரமாணம் என்பது என்ன, காட்சி பிரமாணம் என்ன, ஐம்பொறிகளால் நேரடியாக அறிதல் காட்சி பிரமாணம். கண்ணால் நேரடியாக பார்த்தல், காதால் நேரடியாக கேட்டல், மூக்கால் நேரடியாக மோந்து அறிதல், வாயால் நேரடியாக சுவைத்து அறிதல், தோளால் நேரடியாக தொட்டு அறிதல், இவையெல்லாம் காட்சி பிரமாணம். ஆகம பிரமாணம்னா அருளாளர்களின் வாக்கு கொண்டு அறிதல் ஆகம பிரமாணம். நடுவர்கள் அருமான பிரமாணம் என்பது இல்லையா, காட்சி பிரமாணம் சொல்லியாச்சு. ஐகோரிகளால் நேரடியாக அறிதல், அங்க நேரடியாகங்கிறது முக்கியம். ஆகம பிரமாணம் அருளாளர் வாக்கு கொண்டு அறிதல். அப்ப நடுவில் இருக்கிற அனுமான பிரமாணம் எப்படி அறிதல் என்றால், காணப்படாத பொருளை காணப்படாத பொருளை காணப்படும் பொருளை கொண்டு அறிதல். ஒரு பொருள் காணப்படாமல் இருக்கிறது, ஆனால் இன்னொரு பொருள் காணப்படுகிறது, இன்னொரு பொருள் காணப்படுகிறது. இப்ப என்ன விஷயம்னா, இந்த காணப்படும் பொருளுக்கும் காணப்படாத பொருளுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு. இந்த பொருள் இருந்தாலே அந்த பொருளும் இருக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விட்டு நீங்காத சம்பந்தம் இருக்கின்றது. அந்த விட்டு நீங்காத சம்பந்தத்துக்கு ஒரு கலைச்சொல் அவினாபாவம் என்பார்கள். அவினாபாவம் அதற்கு வழக்கமாக நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால், ஒரு மலையிலே நெருப்பு இருக்கிறதுன்னு ஒருவன் சொல்கின்றான், ஆனால் இங்கிருந்து பார்த்தால் மலைதான் தெரிகிறதே ஒழிய அதில் நெருப்பு இருப்பது தெரியவில்லை. நெருப்பினுடைய உருவமும் நம்ம கண்ணுக்கு புலனாகவில்லை. இந்த நெருப்பு தருகிற வெப்பமாவது கோளுக்கு புலனாகதான், அதுவும் இல்லை. ஆனால் நெருப்பு இருக்கிறது சொல்கின்றான். இப்ப மலை அளப்பா தெரியுது, நெருப்பு ஒண்ணு தெரியலையே. அதனுடைய வெப்பத்தையும் தோளால உணர முடியல, உருவத்தையும் கண்ணால் அறிய முடியல, காட்சி அளவைக்கு எட்டாம அந்த இருக்கு நெருப்பு. அது இருக்கிறது எப்படி உறுதியா போகுது அப்படிங்கிறான். அங்கு புகை இருப்பதா அப்படிங்கிறான். ஏது சொல்றோம், மலை நெருப்புடையங்கிறது மேற்கோள். அதுக்கு காரணம் என்ன, புகை இருப்பதா அது ஏது சொல்றான். இப்ப தான் விட்டு நீங்காத சம்பந்தம் என்னன்னா, எங்கெங்கு புகை உண்டோ அங்கெங்கு நெருப்பு உண்டு. இம்மலையிலும் புகை இருக்கிறது, எனவே இம்மலையில் நெருப்பு இருக்க வேண்டும். காணப்படாத நெருப்பை, நெருப்பு காணப்படவில்லை ஆனால் புகை காணப்படுகிறது. காணப்படாத நெருப்பை காணப்படும் புகையை கொண்டு அந்த நெருப்பு இருக்கிறது என்று கூறுகின்றோமே. இப்படிதான் காணப்படும் பொருளை கொண்டு காணப்படாத பொருளின் இருப்பினை அறிந்து கொள்ளுதல், இதுவே அனுமான பிரமாணம். காணப்படும் பொருளை கொண்டு காணப்படாத பொருள் ஒன்று இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுதல் தான் அனுமானம். காட்சிக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, காட்சியில நேரடியா அறியணும், இங்க கருதி அறிகின்றோம். இந்த பொருள் இருப்பதனால அந்த பொருளும் இருக்கணும். அதை எப்படி உறுதியா சொல்றீங்க, ரெண்டு பொருளுக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் இருக்குது. புகை இருக்குதுன்னா நெருப்பு இருக்கணும், எங்கெங்க புகை உண்டோ அங்கங்கு நெருப்பு உண்டு என்ற வாக்கியம் முக்கியம். அதுதான் விட்டு நீங்காமை உணர்த்துகிறது, அவினாபாவத்தை உணர்த்துகின்றது. ஒரு ஏது சொன்னா அந்த ஏது வந்து அவினாபாவம் உடையதாக இருக்க வேண்டும். புகை உண்டுன்னு சொன்னா புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிற விட்டு நீங்காத சம்பந்தம் அங்க இருக்கணும். இதுதான் அனுமான. இத மாதிரி பரிப்பொருளை காட்டுகின்றார். இப்ப நெருப்பை எப்படி காண முடியாத ஒன்றாக அங்க மலையில நெடுந்தூரத்துல இருக்குதோ, அது மாதிரி பரிப்பொருள் அது எங்கும் நிறைந்திருந்தாலும் காணப்படாத மாதிரி தான் இருக்குது. இப்படி நிறைந்திருந்தாலும் உண்மையுமா இன்மையுமா இட்ட பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாரும் நிறைந்திருந்தாலும் உண்மையுமா இன்மையுமாய் அவன் நிறைந்திருக்காங்க தான் உண்மை. ஆனா நம்மால அறியப்பட முடியல, அப்ப இல்லாதவன் போல இருக்கிறான். அப்ப காட்சி அளவைக்கு அவன் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன், காட்சி அளவையால் அறியப்பட மாட்டான் சொல்லிட்டார் இல்லையா. ஐயா அப்ப எப்படி அதை துணிவது, மின்முதற் பூதம் வெளிப்பட வகுப்போ, அவன் புலனாகாவிட்டாலும் அவனால் உருவாக்கப்பட்ட மின்முதலிய பூதங்கள் புலனாகின்றன, பஞ்சபூதங்கள் புலனாகின்றன. இந்த புகை இருப்பதாலே அங்கு நெருப்பு உண்டு சொன்ன மாதிரி, இந்த பஞ்சபூத உலகம் இருப்பதனாலே, பஞ்சபூத உலகம் புகை காட்சிப்படுவதனாலே அங்கு நெருப்பு இருக்க வேண்டும். பஞ்சபூத உலகம் காட்சிப்படுவதனாலே இந்த உலகத்தை படைத்த நிமித்தகாரனாக அங்கு சிவன் இருக்க வேண்டும் என்று அனுமான அளவிலே மணிவாசக பெருமான் காட்டியிருந்தான். கண்முதற் புலனால் காட்சியுள்ளோன், ஆனாலும் மின்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் என்று சொன்ன அந்த அணுகுமுறைதான். காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத முதற்கடவுளுக்கு உண்மை கூறுகின்றான்.